மீண்டுமாய் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை இன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். த டே இஸ் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் டே இன் த கிறிஸ்டியன் காலண்டர். ஏன் இது ஒரு விசேஷமான நாள் என்று சொன்னால், இயேசுவானவர் முதல் முறையாக எருசலேம் வீதியில் அவர் பகிரங்கமாக பவனியாக போகிறார். அநேக சூழ்நிலைகளில் இயேசுவானவர் எருசலேமுக்கு போவதும் வருவதும் இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இயேசுவின் வாழ்வினுடைய கடைசி வாரத்திற்குள்ளாக வந்ததை ஆண்டவர் அங்கே புரிந்து கொண்டு, இனி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லி பகிரங்கமாய் தன்னை இந்த உலகத்தினுடைய உலகத்தை ரட்சிக்க வந்த ஒரு ராஜா என்று வெளிப்படுத்தினார். If you look at the event, that this is the situation Jesus wanted to reflect to the world, that I have come to do the work I am going to finish it soon. நான் செய்ய வந்த வேலை இன்னும் துரிதமாய் முடிய போகிற நேரம் வந்துவிட்டது என்பதை அறிக்கை செய்கிறார். ஏன் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு மனிதனை பார்த்தவுடன் யாருமே அவர் ராஜா என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இயேசுவை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே ராஜா என்று சொல்லி எல்லாரும் அங்கே ஆர்ப்பரிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருக்கின்ற பொழுது இன்னொருவன் போய் நான் ராஜா என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த ராஜா உடனடியாக அவனை என்ன செய்வான்? கொன்று போடுவான். இந்த சேம் சிச்சுவேஷன், இயேசுவானவர் தன்னை ஒரு ராஜா என்று அறிமுகப்படுத்தும் போது அங்கே எதிர்ப்புகள் அங்கே உருவாவதையும், அந்த எதிர்ப்புகள் மத்தியில அவர் எப்படிப்பட்ட ராஜா என்பதை காண்பிக்கும்படியாய் இந்த எருசலேம் வீதியிலே அவர் என்ன செய்கிறார்? உலா வருகிறார். எனவே இந்த நாளில நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், யார் இந்த மகிமையின் ராஜா? ஹூ இஸ் த மைட்டி கிங்? இயேசு எப்படிப்பட்ட ராஜா? இயேசு என்றைக்காவது ராஜாவாக ராஜ்ய வாரம் பண்ணினாரா என்று சொன்னால், ஒருவேளை எந்த ஒரு பட்டணத்திலும் அவர் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கட்டவும் இல்லை, அதற்கு அவர் ராஜாவாக இருக்கவும் இல்லை. ஆனால் வேதம் அவரை குறித்து சொல்கிறது, அவர் மகிமையின் ராஜா என்று சொல்லி. பிரியமானவர்களே, இயேசுவானவர் இந்த இடத்துல எப்படி வருகிறார் என்று சொன்னால், ரெண்டு காரியத்தை நாம் அதில் பார்க்க முடியும். ஒன்று, ஒரு ராஜா குதிரையின் மீது வருகிறான் என்று சொன்னால் யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கிறான் என்ற அர்த்தம். If the king is coming on the horse, he calls the opponent for fight. அதே ஒரு ராஜா கழுதையின் மீது வருகிறான் என்று சொன்னால், அவன் ஒரு சமாதானத்தின் செய்தியை விட்டு செல்ல வருகிறான், ஒப்புரவாகுதலுக்கு வருகிறான் என்ற அர்த்தம். When the same king comes on a donkey, he just wanted to say a word of peace or reconciliation. எனவே இந்த இடத்துல இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக வருகிறார் என்று சொன்னால், ஒரு சமாதானத்தின் செய்தியை கொண்டு வருகிறார். அவர் யுத்தம் செய்ய வரவில்லை. அதைதான் நம்ம மார்க் 11:11 அதிகாரம் அங்கே 5-6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 7 வசனத்தில் அவர் கழுதை குட்டியின் மீது பவனி வருகிறார். வரும்போது அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் பாருங்கள், 9 வசனம் சொல்கிறது, முன்னடப்பாரும் பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி, அங்கே தாவீதுடைய ராஜ்ய வாரத்தினுடைய தொடர்ச்சியை இயேசுவானவர் செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார்கள். இதை குறித்துதான் சகரியா தீர்க்கன் தீர்க்க தரிசனமாக சொல்லி வருகிறார். பாருங்க, நம் வாசிக்க கேட்ட சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9 வசனம், சீயோ குமாரத்தியே மிகவும் களி கூறு, பிரியமானவர்களே, சகரியா தீர்க்கன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். The prophet Zechariah declares the same event லாங் லாங் ஆகும். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சொல்றான், வருகிறவர் எப்படி வருவாராம், அவர் கழுதையின் மீது வருவார், அவர் தாழ்மையாக வருவார், ரட்சிக்கிறவராக வருவார். அவருடைய உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே He wanted to just bring peace unto the people. எல்லாருக்கும் சமாதானத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி சகரியா தீர்க்க சொன்னான். அந்த சொன்ன நிகழ்வு அங்கே நிறைவேறது. அப்பதான் பாருங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இட்ஸ் யுவர் கிங். அப்ப இந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை தான் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை இயேசுவை குறித்து பல கோணங்களில் நம்ம பல காரியங்களை சிந்தித்தாலும், இயேசு எப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ராஜா, what type of mighty king Jesus was, எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவர் கட்டினார், அந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் இந்த நாளில நாம் சிந்திக்க போகிறோம். சகரியா தீர்க்கன் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு முன்னமே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் அவன் இந்த ராஜாவை குறித்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி அங்கே தாவீது மிக அருமையாக சொல்கிறார். வாசியுங்கள் சங்கீதம் 24:7-8 வசனங்கள். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், வாசல்களை நீங்கள் உயருங்கள். ஒருவேளை இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, வாசல்களை நீங்கள் திறவுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு வாசல் எது என்று சொன்னால் இருதயம். அந்த இருதயத்தின் கதவுகள் திறக்கப்படும் பொழுது மகிமையின் ராஜா உற்றவேசிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கிற ராஜா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் நம்முடைய இருதயத்திற்குள் பிரவேசிக்கிறவரும் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். The king to whom we talk about, he is the one who enters in our heart and also leads our life. நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற மகிமையின் ராஜா. அதே தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:11 வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார். வாசியுங்கள் ஏசாயா 60:11, Isaiah chapter 60:11. பாருங்க, உன்னிடத்து ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படி உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையானது திறக்கப்படுகிறது. அந்த திறந்த வாசல் என்ன செய்கிறது என்று சொன்னால், ராஜாவை உலகத்திற்கு பிரதிபலிக்கின்றது. When Jesus enters in the heart of an individual, then automatically he reflects the Christ. அதுக்கு பிறகுதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமாய் படிக்கலாம், அதிகமாய் புரிந்து கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும். We can learn many things about Christ and we can say many things about Christ, but only if you have Christ in you, then only you can reflect real Christ. அப்பதான் உண்மையான கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். ஒரு மனிதனுக்கு கிறிஸ்து இல்லாமல் அவனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. எனவேதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், கதவுகள் திறக்க ஆண்டவர் அழைக்கிறார். வாசல்களே நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிப்பார். If you open your heart, only God will enter. இன்னைக்கு நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், இந்த மகிமையின் ராஜா எப்படிப்பட்டவர். உலகத்தில் பல விதமான ராஜாக்களை குறித்து நாம படித்திருக்கலாம், பல காலங்களில் பல ராஜாக்கள் ராஜ்யம் பண்ணினதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஈவன் வேதத்தில் கூட அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாம் உண்டு. Even in the Bible, we can read a lot of history about the kings who led the country in different times. அன்னை பிரியமானவர்களே, இயேசுவானவர் எப்படிப்பட்ட ராஜா என்று சொன்னால், முதல் காரியம், the king who understands our need, நம்முடைய தேவைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற ராஜா. நம்முடைய தேவைகளை உணர்ந்து கொள்ளுகிற ராஜா. பிரியமானவர்களே, we all are in need of something. நமக்கு ஏதோ ஒரு தேவை வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. We may not, no one can say, யாருமே சொல்ல முடியாது வாழ்க்கையில் என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி. மேபி தேவைகளினுடைய அளவுகள் மாறலாம், மேபி தி ரேஷியோ ஆஃப் தி நீட் மே டிஃபர், பட் எவ்ரிவன் நீட்ஸ் சம்திங் இன் தி லைஃப். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவைகளை யார் அறிந்து கொள்வது? பல நேரங்களிலே நம்முடைய தேவைகளை யாருமே அறிய முடியாது. ஈவன் சம்டைம் ஈவன் அவர் ஓன் பேரண்ட்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் நீட், ஈவன் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் நீட், அவர் சர்ச் மெம்பர்ஸ் ஓன்ட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் நீட். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து கொள்கிற ராஜாவாக இருக்கிறார் என்பதை இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், எருசலேம் வீதியில் அவர் வருகிறார், எல்லாம் அவரை பார்த்து சொல்கிறார்கள், இவர்தான் ராஜா என்று அறிக்கை செய்கிறார்கள். ஏன் அறிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரிடத்தில் காணப்பட்ட சில தன்மைகளை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் புரிந்து வைத்திருக்கார் என்று சொன்னால், நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், இயேசுவானவர் அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அற்புதங்கள் செய்கிற தேவனாய் இருந்த அவர், அவர் செய்த முதல் அற்புதம், கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். அந்த கல்யாண வீட்டிலே ஒரு தேவை வந்துவிட்டது. ஒருவேளை அந்த தேவை எவ்வளவு மிக மோசமானது என்பது அந்த குடும்பத்தாருக்கு தெரியும். Because all of a sudden, அங்க திராட்சை ரசம் குறைவு பட்டுவிட்டது. There was no wine to serve. ஆனா இன்னும் பெரும் திரள் கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் நினைக்கிறார்கள், இப்ப என்ன செய்வது, எங்க போய் வாங்குவது? அந்த நேரத்தில் இயேசுவானவர் அவர்கள் தேவையை உணர்ந்து கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we may have different type of needs, but God understands our need. நம்முடைய தேவைகளை அவர் புரிந்து கொள்ளுகிற ராஜாவாக இருக்கிறார். Someone can turn to John chapter 2. நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குது பாருங்க. Someone can read verse 3 and 4. பிரியமானவர்களே, அங்கு திராட்சரசம் இல்லை என்கிறார்கள். உடனே ஆண்டவருடைய இயேசுவோட தாயார் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார்கள். அவர் சொன்னார், இன்னும் என் வேலை வரவில்லை. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று நீங்கள் உணரும் பொழுது, யூ ஹாவ் டு திங்க் காட்ஸ் டைம் வில் கம் அண்ட் ஹி வில் டூ. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம், கடவுளுடைய நேரத்திற்கு முன்னு அவசரப்படுகிறோம். ஆனால் இன் காட்ஸ் டைம், கர்த்தர் அவருடைய நேரத்தில் என்ன செய்கிறார், He fulfills everything. அதுதான் இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம கேட்கலாம், என்னுடைய தேவைகள் ரொம்ப வருஷமா சந்திக்கப்படவில்லை பிரதர், என்னுடைய குறைவுகள் நீண்ட நாட்களாக நிவர்த்தி செய்யப்படவில்லை என நம்ம நினைக்கலாம். But you have to wait till God's time. நடந்த சம்பவம் என்ன, அடுத்த காரியம் என்ன சொல்றாரு, அங்கே தண்ணீரை நிரப்பும்படி ஒரு கட்டளை கொடுக்கிறார். வேலைக்காரர்கள் அங்கே தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புகிறார்கள். நிரப்பி முடித்தவுடன் ஆண்டவர் சொல்றாரு, இப்போது அதை எடுத்து சர்வ் பண்ணுங்கன்றாரு. பிரியமானவர்களே, இதில் ரெண்டு காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். One thing, we have to wait for God's time, and also we have to do our part. நம்முடைய பக்கத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வதற்கு what we have to do, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்கள் நினைக்கிறோம், கடவுளுக்கு நம்ம ஒன்றுமே செய்யாமல் தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், என்ன நடந்தது, அவர்கள் தண்ணீரை ஊற்றுகிறார்கள், தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. அந்த இடத்தில் என்ன தேவைப்பட்டதோ அந்த தேவையை தேவன் சரியாக நிவர்த்தி செய்தார். ஏனென்று சொன்னால், ஒருவேளை முதல்ல மக்கள் ரசத்தை குடித்திருக்கிறார்கள், இப்போ இரண்டாவது வருகிறவர்களுக்கு வேற ஒரு டிஃபரண்ட் இதை ஆண்டவர் செய்யவில்லை. அவர்களுக்கு எது தேவைப்பட்டதோ அதையே ஆண்டவர் செய்து முடிக்கிறார். What we need exactly, God will do it. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இப்படி மாறுமா அப்படி மாறுமா, அப்படி எல்லாம் இல்லை. எதை நாம் செய்தோமோ அதே காரியத்தை திரும்பவும் செய்வதற்குரிய பலத்தை, அல்லது திரும்பவும் செய்து முடிப்பதற்குரிய கிருபைகளை தேவன் ஏற்படுத்துகிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, எனவேதான் பவுலடியார் இதை மிக அழகாக சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 4:19, பிலிப்பியர் chapter 4:19 says, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம், நிறைவாக்குகிறார். ஒருவேளை நமக்கு குறைவுகள் இருக்கலாம், குறைவுகள் வருவது இயற்கை தான். ஆனால் நம்மிடத்தில் ஒரு ராஜா உண்டு, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். We have a king who can understand our need and also he is ready to rectify the need and he is ready to fulfill our need. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை 2000 வருடத்திற்கு முன்பதாக பூமியின் மீது வெற்றி பவனியை சென்றவர் எதை சொல்லி சென்றார் என்று சொன்னால், உன் தேவைகளை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன், அதை நிவர்த்தி செய்யவும் என்னால் முடியும் என்று சொல்லுகிறார். எனவேதான் இயேசுவானவர் உபதேசம் சொல்லும் பொழுது மத்தேயு 6:39-40 வசனங்கள் இதுமாதிரி சொல்லப்படுகிறது. மேத்யூ சாப்டர் 6:39-40 லைக் திஸ் நம்ம கன்றி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுமாம், கூட கொடுக்கப்படுமாம். The first, the very need, இந்த நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு what we have to do, we have to search the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், தேவனுக்குரியவைகளை தேட வேண்டும், தேவனுக்கு பிரியமானவைகளை தேட வேண்டும், தேவனோடு கூட நடக்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக வர வேண்டும். Then automatically everything will be added. எல்லா வாழ்வினுடைய மற்ற எல்லா தேவைகளும் அது சாதாரணமாய் என்ன செய்யும், அது ஒன்றன் மேல் ஒன்றாக என்ன செய்யும், அது சேர்ந்து கொண்டே வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம், இயேசு எப்படிப்பட்ட ராஜாவாக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொன்னால், உலகத்தை ஆளுகின்ற ஒரு தளபதியாக வரவில்லை, மாறாக மனிதனின் தேவைகளை சந்திக்கிற ராஜாவாக வந்தார். You know how he came as a king, not to rule the people, but understand the need of the people and also ready to help everyone. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜா இன்று நம்முடைய ராஜாவாக இருக்கிறாரா? இவரை நாம் ராஜாவாக நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறோமா? நம் வாழ்வின் எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இரண்டாவது காரியம், அவர் எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தார் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், He is a king who gives good advice. நல்ல ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு ராஜாவாக இருந்தார். நல்ல சட்ட திட்டங்களை உருவாக்குகிற ராஜா அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவைகளுக்கு ஏற்ற நல்ல ஆலோசனை கொடுக்கிற ராஜாவாக இருந்தார். Many times we are in need of some advice. When we want to make some decision, when we want to take some new job, when we want to have some new life, when we reach into new life system, we always in need of some advice. நாம் என்ன செய்கிறோம், பல நேரங்களில் யாரிடத்தில் போய் அட்வைஸ் கேட்கிறோம்? Sometimes we go to our parents, sometimes we go to our friends, sometimes we go to our relatives. பட் ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு என்ன பெயர் தெரியுமா? அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை அவர் தான் கொடுக்கிறார். அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், தட் இஸ் எவர்லாஸ்டிங், நித்திய நித்திய காலமாக இருக்கின்ற ஆலோசனைகள் அவர் கொடுக்கிறார். ஸோ இந்த வேத வசனத்தில் நாம் அவருடைய இயேசுவானவர் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவராக அவர் பூமியின் மீது சுற்றித் திரிந்தார் என்று நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், இயேசுவானவர் கொடுத்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில தோல்வியுற்றதாக சரித்திரமே இல்லை. Whoever listened to the advice of Jesus, whoever accepted his word and obeyed, they all got success in their life. நமக்கு ஒரே ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேஷன், நல்ல ஒரு சம்பவத்தை நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், you can turn to Luke chapter 5. லூக்கா 5வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்க ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது. ஒரு அதிகாலை நேரம், it was a very early morning. அங்கே படகு ஓரத்தில் விட்டு ஒரு மனிதன் வலையை கழுவி கொண்டிருக்கிறான். The man was just washing the net. நமக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும். ராமுழுவதும் பிரயாசப்பட்டான். ஒருவேளை அந்த நாள் அதிகாலை நேரத்தில் இயேசு அங்கே வருகிறார். இயேசு அவனோடு கூட என்ன செய்கிறார், அங்கே கொஞ்ச நேரம் அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவானவர் பிரசங்கம் செய்கிறார், அவன் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு சீமோனை பார்த்து கேட்கிறார். அதுக்கு சீமோன் கேட்கிறார், ஐயரே, ராமுழுவது நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், போடுகிறோம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே இயேசுவானவர் கொடுத்த ஆலோசனையை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். What type of advice Jesus gave? எதை இயேசுவானவர் சொன்னார்? ஒரு எக்ஸ்பர்ட் மீனவர். அங்கே சீமோன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மீன் பிடிக்கிறது மிக நேர்ச்சியான அல்லது இஸ் எ எக்ஸ்பர்ட். நம்ம ஊர்களில் சொல்லுவோம், சில பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் தேர் ஃபீல்ட், மேபி பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் best in their job. அதே போலதான் இங்க சீமோன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் மீன் பிடிக்கிறதுல பல ஆண்டுகள் அவன் என்ன பண்ண நேர்த்தியாய் மீன் பிடித்தவன். பட் ஆனா ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது தெரியுமா? ஒரு முழு இரவும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. We may be very success in our own life. நம்ம சில காரியங்களை பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கும், ஆனா சடுதியாய் சில சூழ்நிலைகள்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். Sometimes we will pushed into the corner. We may not able to think and do what to do next. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவின் ஆலோசனை வருகிறது. இயேசு என்ன ஆலோசனை சொன்னார் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் என்ன செய்யி, வலையை போடு என்று சொல்றாரு. Just go little deeper. அவ்வளவுதான். அவன் அதே போல என்ன செய்தான், வலையை போட்டான். பாருங்க வேதம் என்ன சொல்கிறது, 8வது வசனம் இல்ல 6வது வசனம் 6, 7. பிரியமானவர்களே, எந்த கடல்ல இரவு முழுவதும் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லையோ அதே கடலில் இப்போ வலை கிழியத்தக்க மீன் கிடைக்கிறது. மேபி சம்டைம் we can think in this way, in the same office where we are working or in the same city where we are living, we may feel namo or tholvi yutra nilayila kuda irukalam. But you know one thing, if you listen to the advice of Jesus, Yesuvinudaya aalosanaiye nam kekkum bodhu, when we ready to obey adai nam vaalkaiyila yetrukonda munnadakkum bodhu, எந்த தோல்விக்கு நடுவில் நின்றோமோ அதே தோல்வி ஒரு மிகப்பெரிய வெற்றியாய் மாறியது. வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் சீமோன் மீன் பிடித்தான். சீமோன் வாழ்க்கையில ஒரு நாளும் வலை கிழியத்தக்க மீன் கிடைக்கவில்லை. அவன் படகு நிரம்பி இன்னொரு படகை கூப்பிட்டு நிரப்பக்கூடிய அளவில் அவன் என்ன செய்யவில்லை, மீன் பிடிக்கவில்லை. பட் ஒன்லி திங், when he obeyed to Jesus, what Jesus said, அந்த நாளில் அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வலை கிழியத்தக்கதான மீன் கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை மாறியது. பிரியமானவர்களே, அவருடைய வலை கிழிகிறது, அவனுடைய படகு நிறைகிறது, அவன் வாழ்க்கை மாறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்கு தேவையான ஆலோசனைக்கு நம்ம எங்கேயோ மனிதர்களை தேடுகிறோம். பட் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படி நம்மை அழைக்கிறார். எனவே தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்றாரு, ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டு என்ன சொல்ல தெரியுமா, கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆர் வி ரெடி டு டேக் அட்வைஸ் ஃப்ரம் ஜீசஸ்? ஹி இஸ் எ கிங் ஹூ கிவ்ஸ் குட் அட்வைஸ். அவர் நமக்கு நல் ஆலோசனை கொடுக்கின்ற ஒரு ராஜா. அவர் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜா அல்ல, நல்ல ஆலோசனை தருகின்ற ராஜா. அவருடைய ஆலோசனை, அவருடைய ஆலோசனைக்கு மீறினது உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அவருடைய ஆலோசனை தான் தி பெஸ்ட். நாம் பார்க்கிறோம் வேதத்துல இன்னும் அநேக காரியங்களை நம்மால் அதை பார்க்க முடியும். நீதிமொழிகள் 1:24 நாம் இதை பார்க்கிறோம். Proverbs chapter 1 verse 24 says like this. Someone can read. பாருங்க இந்த வசனம் எவ்விதமாய் சொல்கிறது என்று சொன்னால், சாரி, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். I am shouting but you are not listening. But ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையோடு வந்து அவர் என்ன செய்கிறார், அவர் நின்று கொண்டிருக்கிறார். But sometimes we fail to listen to his advice. ஆண்டவர் ஆலோசனைகளை நாம தவற விடுகிறோம். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஆலோசனை எப்போ புரிந்து கொள்ளும் என்று சொன்னால், வெரி லேட்டர் ஸ்டேஜ். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஒரு தவறான ஆலோசனையின் படி போனதுனால ஐ லாஸ்ட் மை லைஃப், ஐ லாஸ்ட் எவ்ரி திங். ஈவன் அதிகமான சொத்துக்களை இழந்தவர்கள் உண்டு, அதிகமாய் சரீரத்தில் உள்ள பலத்தை இழந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை நாம் கேட்டுக்கொள்ள நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் நமக்கு புதிய கிருபையை தருகிறார். எருசலேம் வீதியில் ஆண்டவர் அன்னைக்கு உலா போகிறார். அந்த பவனியின் முடிவில் இயேசுவானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிறார். லூக் சாப்டர் 19 verse 41 and 42. பத்தொன்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது. லூக்கா 19 உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் படிங்க. இயேசுவானவர் அந்த எருசலேம் நகரத்துல இருந்து அந்த நகரத்திற்காக கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விட்டு என்ன சொல்ற தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்தை ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, even today when Jesus looks at us, நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. ஏன் தெரியுமா? உனக்கு தேவையான சமாதானத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேனே, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆலோசனை நான் வைத்திருக்கிறேனே, ஆனால் நீயோ ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாய். But we are not ready to take his advice. அதனால இயேசு கண்ணீர் விட்டு சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. There is, but you are not able to see it. ஆண்டவர் ஆலோசனை வைத்திருக்கிறார், but we are not ready to see it. நம்முடைய கண்களில் வேற ஆலோசனை தேடிக்கொண்டிருக்கு. But Jesus is the king who is ready to give good advice. மூன்றாவது காரியம், இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், he is the king who heals our sickness. நம்முடைய வியாதிகளை சுகப்படுத்துகின்ற ராஜா. அவர் ஒரு மருத்துவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவர். அதெல்லாம் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட வியாதியையும் சுகப்படுத்துகிறார். He can heal any sort of sickness, maybe physical, mental, spiritual or anything. அவரால் சுகம் கொடுக்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. அவர் மரித்தவனையும் உயிரோடு எழுப்பி காண்பிக்கிறார். இயேசுவினுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக வியாதியஸ்தர்களை தேவன் சுகப்படுத்தினார். That, you know, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் சுகம் கொடுக்கின்ற ஒரு ராஜா. இந்த மகிமையின் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் எந்த பலவீனத்தில் இருக்கிற மனிதனையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவானவர் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போறார். லூக்கா 15 அங்கே நம்ம பார்க்கிறோம், 38 ஒரு மனிதன் இருக்கிறான். லூக்கா யோவான் 5 அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கு. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே யோவான் ஜான் சாப்டர் 5 நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனை குறித்து நமக்கு தெரியும், யூனோ ஹி வாஸ் 38 வியாதிஸ்தன். இயேசு பிறப்பதற்கு முன்னமே அவன் என்ன செய்தான், வியாதிப்பட்டிருந்தான். மேபி அது எதை நம்ம எதை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இயேசு பிறந்து இயேசுக்கு அப்போ 33 தான், இவனும் 38 இருக்கான். அப்ப 5 முன்ன, இயேசு பிறப்பதற்கு முன்னவே வியாதிப்பட்டு அவன் அங்க என்ன செய்தான், அந்த குளத்தின் அருகே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். 38 அவனுடைய வியாதிக்கு சுகமே இல்லை. ஆனா தினசரி அங்கே சுகம் நடக்கிறதை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா ஒரு நாள் வந்தது, சுகம் கொடுக்கிற ராஜா அவனை தேடி வந்தார். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். யூனோ ஒன் டே the healer just reached the man, and the manidane sandikiran enna kekkiran paringa 6th vasanam
paduthunda avan yesu kandu avan medhu kaalamai vyadhichirundra adhi avan nokki susthama aga vendum endru virumbugiraya endru ketta
paringa avane paathu aandavar kekkiraar nee susthama adaiye virumbugiraya endru kekkiraar do you want to get healed onne avan enna solran paringa 7th vasanathile adarku vyadhiyasthan ஆண்டவரே பாருங்க பிரியமானவர்களே, இந்த மனிதன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றான். சொல்றான், ஆண்டவரே குளம் கலக்கப்படுவதை நான் பார்க்கிறேன், அநேக வியாதிஸ்தர்கள் அங்கே போய் அதுல சுகம் பெறுவதை பார்க்கிறேன், ஆனால் என்ன கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. அவன் நினைத்தது எல்லாம் என்னன்னா, சுகம் அந்த குளத்தில் மட்டும்தான் நடக்கும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். தேவதூதர்கள் வந்து கலக்கும் போது குளத்தில் சுகம் ஏற்படும். ஆனால் சுகத்தை உருவாக்குகிறவர், சுகம் கொடுக்கிறவர் இங்கே முன்னே நின்று கொண்டிருப்பதை அவன் அறியவில்லை. Even many times we don't understand the real healer. அதனால மருத்துவர்கள் அவ்வப்போது சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, we can treat, God can heal. சுகம் கொடுப்பது மருத்துவர் அல்ல, சிகிச்சை கொடுப்பது மருத்துவர், ஆனால் சுகம் கொடுப்பது ஆண்டவர். எந்த வியாதியானாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதர் இருந்தாலும் சரி, மருத்துவம் ஒரு மருந்து கொடுக்கலாம், ஆனால் தேவன் சுகத்தை கொடுக்கிறார். எனவேதான் பிரியமானவர்களே, இயேசுவோடு அந்த மனிதர்கள் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த மனிதன் மட்டும் கேட்கிறார், உனக்கு சுகம் வேண்டுமா என்று சொல்லி. அவர் இந்த காரணம் சொன்னவன் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். அவனுக்கு தேவையான சுகம் அவனுடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை அவனுக்குள் செல்லுகிறது. அவன் காதுகளில் அந்த வார்த்தை போனவுடன் அவன் என்ன செய்கிறான்? சுகம் அடைந்து விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சில சூழ்நிலைகளில் அவர் சுகம் கொடுப்பதற்கு அவர் பயன்படுத்துவோட வார்த்தை ஒன்றுதான். God sends his word. அதுதான் நம்ம பார்க்கிறோம் 107வது சங்கீதத்துல. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? அவர்களை குணமாக்குகிறார். தேவனுடைய வார்த்தை காதுகளில் போய் விழுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, you know the king, the mighty king is the real healer. அவர் சுகம் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை இயேசுவோட எந்த இடத்துலயும் போயிட்டு நான் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி என்ன செய்யவில்லை, ஒரு கிளினிக் போடவில்லை, பட் ஹி ஹீல்ட் many people. அநேகரை சுகப்படுத்தினார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், பார்வையற்றவர்களை சுகப்படுத்தினார், மரித்தவரை உயிரோடு கொண்டு வந்தார். But he never claimed that he is Dr. Jesus Christ. ஆனால் பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், எப்படிப்பட்ட ராஜா என்று கேட்டால், he is the king who can heal the sickness. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதேதான் சங்கீதம் மிக அழகாய் நாம் பார்க்கிறோம். 103வது சங்கீதம் 3வது வசனம், Psalms 103 verse 3. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பிரியமானவர்களே, எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிற தேவன். 34வது சங்கீதம் 8வது வசனத்துல ஆண்டவர் இவ்விதமாய் சொல்கிறார், அவர் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்குகிறார். நம்ம எந்த ஒரு கடினமான வாழ்க்கை சூழலில் பிடிபட்டாலும், பிசிக்கலி we may be okay, but sometimes mentally we get sickness. பட் ஆனா ஆண்டவர் இடத்துல அதுக்கும் மருந்து இருக்கு. ஏன்னோ அவர் என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய இடுக்கண்கள், நம்முடைய கடினமான வாழ்க்கை சூழலிருந்து அவர் என்ன செய்கிறார், நம்மை சுகம் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, நம்ம இருதயம் நொறுங்கினவர்கள், இருதயம் நொறுங்கினவர்கள் என்று சொன்னால், you know, broken hearted. சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில எதிர்கால நம்பிக்கை இழந்து, மனிதன் வாழ்க்கையில இனி எனக்கு ஒன்றுமே இல்லை என்கிற நிலையில் இருப்பான். Even in such situation, God can heal us because he is the king, the one who is on the way to Jerusalem. The king who is ready to heal everyone. அவர் சுகம் கொடுக்கின்ற ஒரு ராஜா. பிரியமானவர்களே, முதல் காரியம் நம்ம சிந்தித்தோம், அவர் எப்படிப்பட்ட ராஜா என்று சொல்லி. அவர் நமக்கெல்லாம் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய தேவைகளை உணர்ந்து கொள்ளுகிற ராஜா. The king who can understand our need. ரெண்டாவது பார்த்தோம், the king who can give good advice. நல் ஆலோசனை தருகிற ஒரு ராஜா. மூன்றாவது பார்த்தோம், is the king who can heal all our sickness. நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுகம் கொடுக்கிற ராஜா. நிறைவாக அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், is the king who takes us to eternal life. நம்மை நித்திய வாழ்விற்குள் வழி நடத்துகிற ராஜா. இந்த உலகத்துல ராஜாக்கள் இருப்பார்கள், சில காலம் ராஜ்யம் பண்ணுவார்கள், ஒரு நாள் மரித்து போவார்கள், அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் புத்தகங்கள் தான் படிக்க முடியும். But you know the king to whom we worship, he is the king. He died and rose again. He is preparing place for us. நமக்காக அவர் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார். Someone can read John chapter 14 verse 3. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நித்திய நித்திய காலமாய், எட்டர்னல் லைஃப் மீன்ஸ் தி லைஃப் ஆஃப்டர் டெத். மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை குறித்து இயேசுவோட பேசுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எந்த ராஜாவும் நமக்கு என்ன, எவ்வளவு காலம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? A good king can give good protection to the country. ஒரு தேசத்துக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கலாம். Even he can lead the country in a நல்ல ஒரு செழிப்பான சூழலில் நடத்தலாம், அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், நல்ல மருத்துவ வசதிகள் பண்ணி கொடுக்கலாம். But you know, only one king who can lead our life even after death. மரணத்திற்கு பிறகு நித்திய ராஜ்யத்திற்குள் வழிநடத்துகிற ராஜா யார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, He alone can give us protection and lead us into eternal life. நித்திய வாழ்வுக்குள் அவர் வழிநடத்துகிறார். எனவேதான் இவர் எப்படிப்பட்ட ராஜா என்று எல்லாம் கேட்கிறாங்க. அவர் எருசலேம் வீதியில வருகிறார். But he was a king who can give us eternal life. பிரியமானவர்களே, நான் வந்து என்ன செய்வேன், நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை என்ன செய்வேன், அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொல்கிறார். ஜான் சாப்டர் 3 வெர்ஸ் 16 சேஸ், தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு, அவனுக்குள்ள ஒரு நித்திய வாழ்வை உண்டாக்குவதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கேன் என்று சொன்னார். He came to the wall just to give us eternal life. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்தார். எனவேதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், Revelation chapter 3 verse 5 says, வெற்றி பெறுகிறவன் பிதாவுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன், அவனை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்ம பாடல் பாடும் போது நம்ம கேட்டோம், ஆண்டவர் எவ்வளவு தூதர்கள் அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு போய் அவர் தான் நிறுத்த முடியும். Only Jesus Christ alone can do that thing. இயேசுவை தவிர வேறு யாருமே நம்மை பிதாவுக்கு முன்பாக அந்த மகிமையான இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லவே முடியாது. Only Jesus can, because he is the king who came to give eternal life. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்துற விசேஷம் 22 அதிகாரம் 5 வசனத்தை படிங்கள். Revelation chapter 22 verse 5. பாருங்கள், அவர்கள் சதா காலம் அரசாழ்வார்கள். யார் அவருடைய நாமத்தை 4 வசனம் சொல்றது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் இருக்கும், அவர்கள் சதா காலமும் அவர்களோடு கூட இருப்பார்கள். If you want to have eternal life, only this king, only Jesus Christ alone can give us guarantee. இந்த உலகத்தின் ராஜா ஒருவேளை நமக்கு என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு ஹை போஸ்ட் வேணா நமக்கு என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். இந்த வேர்ல்டுல ஒரு நல்ல இல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல பதவியை உயர்த்தி கொடுக்கலாம், அல்லது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்கலாம். But Jesus only can give us eternal life. எனவே பிரியமானவர்களே, 2000 வருடத்துக்கு முன்பு அவர் எருசலேம் வீதியில போகும்போது எல்லாம் கேட்கிறாங்க, யார் இந்த ராஜா, இவர் எப்படிப்பட்ட ராஜா, அவர் பூமியில் ராஜ்யபாரம் பண்ண வரவில்லை, ஆனால் உங்களையும் என்னையும் ஆளும்படியாக அவர் வந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்ம அதே பவனியை சென்றோம், ஆனால் அந்த ராஜாவை நாம் அறிந்திருக்கிறோமா? Today we made a நல்ல ஒரு என்ன செய்தோம், ஒரு நல்ல பவனி சென்றோம். But do we have the king in our heart? அந்த ராஜாவை நாம் நம்முடைய இருதயத்தில் பெற்றிருக்கிறோமா? அந்த ராஜாவை நாம் இருதயத்தில் பெற்றிருப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.